இந்த நாள்ல இந்த ஆதியாகமம் படிச்ச பகுதி ஒரு வசனத்தை படிப்போம். 1 கொரிந்தியர் 6:18 ஒரு வாட்டி படிங்க. 1 கொரிந்தியர் 6:18 பொதுவாகவே பாவம்ன்றது ரொம்ப பயங்கரம். பாவம்ன்றது அது கடவுள் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பாருன்னு நம்ம பாக்குறோம். ஆனா அதுல மிக மோசமான பாவம், நம்ம வாழ்க்கையே ஒருத்தன் கெடுத்துக்கணும், அவனுக்கு இருக்கிற அந்த சந்தோஷம், ஆத்ம மனசாட்சியின் சுத்தம், அதெல்லாம் கெடுத்துக்கிட்டு கடவுளுடைய சாபத்தை அவன் வாங்கிக்கணும், வாங்கிக்கிட்டு வாழ்க்கையை அவன் கெடுத்துக்கணும்னா அவன் செய்ய வேண்டியது வேசித்தனம் தான். அது அந்த வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எல்லா பாவமும் மனுஷன் செய்யறது தன்னுடைய உடம்புக்கு வெளியே செய்கிறான், ஆனா வேசித்தனம் செய்கிறது தனக்கு உடம்புக்கு விரோதமாகவே செஞ்சு பயங்கரமான அழிவை அவன் வாங்கிக்கிறான் அப்படின்னு தான் அந்த வசனத்துல வருது. இந்த மாதிரி பயங்கர அழிவு கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் வந்து சாத்தா, நீங்க பாத்தீங்கன்னா இதத்தான் நம்ம செய்யறதுக்கு ரொம்ப சோதனைகளை நம்ம கொடுக்கறது, இதத்தான் நம்மள உழுவுறதுக்கு. நம்ம வாழ்ற சமுதாயத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கிறோம் இப்போ லிங்கராஜ்புரத்துல இருக்கோம், நம்ம டிவியில வர காட்சிகள், டிவியில வர பாட்டுங்க, அந்த பாட்டுங்கள்ல வர டியூன் மியூசிக், அதெல்லாம் பாத்தீங்கன்னா வாலிபர்களை தப்பான எண்ணங்களை, தப்பான உணர்வுகளை ஏற்படுத்துவதற்காகவே சில மியூசிக் ஏற்படுத்துது, ஏற்படுத்துவதற்காகவே சில பாட்டுங்க அந்த வரிகள் அப்படித்தான் வருது. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல தான் வாழ்றோம். இன்னும் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டர்நெட்ல வர காட்சிகள் இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி. அந்த காலத்துல எல்லாம் ஒரு சினிமா பார்க்கணும்னாவே ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் 10 ரூபாய் தான் ஒரு சிடி. ரொம்ப ஈஸியா எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையை அழிப்பதற்கு சாத்தா வகையை தேடி கொடுத்துருக்கான். ரொம்ப ஈஸி, 10 ரூபாய் தான் கொடுக்க வேண்டியது உங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் நம்ம ரோட்ல போகும்போது அசிங்கமான போஸ்டருங்க, அசிங்கமான சினிமா போஸ்டருங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கற நம்ம ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசும்போது, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எங்கன்னா நீங்க போய் பேசுனீங்கன்னா அவங்க எல்லாம் பேசுறது நிறைய இதுல தான் பேசுறது, இந்த மாதிரி அவ அப்படி செஞ்சிட்டா, இவ எப்படி செஞ்சிட்டா, இது இந்த மாதிரி பேச்சுங்களை தான் கேட்கறோம். பார்க்கும்போது எல்லாரும் இந்த மாதிரி போகும்போது, இந்த மாதிரி சமுதாயத்துல நம்ம வாழும்போது நம்ம போய் சுத்தமா வாழ முடியுமா, அது முடிகிற காரியமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். நம்ம எப்படி சுத்தமா வாழ்றது, நம்ம எப்படி தப்பு செய்யாம வாழ்றது, கடவுளுடைய சாபம் வரும் தெரியுது, அழிவு வரும் தெரியுது இந்த பாவத்துல விழுந்தோம்னா. ஆனா இந்த மாதிரி சமுதாயம், இந்த மாதிரி சோதனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வரும்போது நம்ம எப்படி சுத்தமா வாழ்றது, அது முடிகிற காரியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, இன்னைக்கு நம்ம படிச்ச அந்த வசனம் கண்டிப்பா அது முடியும்னு காமிக்குது. இன்னைக்கு யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம படிச்ச அந்த வசனம் கண்டிப்பா அது முடியும். அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷனை கர்த்தர் எவ்வளவு உயர்த்துறாருன்றதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி என்ன நான் சுத்தமா நான் காத்துக்குவேன், கர்த்தர் எனக்காக ஒரு சித்தத்தை வாழ்க்கையில வைத்திருக்கிறாரு, அதுக்காக அந்த சித்தத்தை தெரிஞ்சு ஐ வில் கீப் மை செல்ஃப் பியூர், என்ன பியூரா நான் வச்சுக்குவேன் போது கர்த்தர் அந்த மனுஷனை எவ்வளவு உயர்த்துறாரு, எவ்வளவு ஆசீர்வதிக்கிறார், இவ்வளவு சோதனைகளுக்கு எனக்கு இருந்த போதும் அதை நான் கட்டுப்பாடோடு என்னை கண்ட்ரோல் பண்ணி கடவுளுடைய பயத்துல நான் வாழ்றேன்னும் போது கடவுள் அதை ரொம்ப மதிச்சு ரொம்ப நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அது யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில பாக்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நான் இன்னைக்கு நான் சொல்றது வந்து ஒரு யோசேப் மாதிரி சொல்ல, ஒருவேளை தாவீது மாதிரி சொல்றேன் நான் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு அருமையா இருந்திருக்கோம், நம்ம வயசானவங்க எல்லாம் நமக்கு இந்த மாதிரி யாராவது எடுத்து போதிச்சு சொல்லி கொடுத்திருந்தா நம்ம எவ்வளவு தப்புங்கள இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த வாலிப பசங்களுக்கு ஓப்பனா யாருமே சொல்லி தர்றது இல்ல, அவங்க கேட்கறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்கறது கதைங்க, அதனால அவங்களுக்கு யாருக்குமே இதுல ஐடியா இல்ல, சரியான ஐடியா எப்படி தப்பிக்கிறதுன்னு. நான் இன்னைக்கு உங்களுக்கு இதுல இருந்து தப்புறது எப்படி யோசிச்சுனா பியூரா எப்படி வாழ்றது, பியூரா எப்படி வாழ்றதுன்னு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். யோசேப்ப நினைச்சு பாத்தீங்கன்னா, யோசேப் வந்து நம்ம மாதிரி வித்தியாசமான சமுதாயத்துல வாழல. இங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, யோசேப் நம்மள மாதிரியே ஒரு கடவுள் இல்லாத விக்கிரத்தை கும்பிடுற பயங்கரமான ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தார். அந்த ஈஜிப்ட் கல்ச்சர் ரொம்ப இந்த பாவத்துல இருக்கிற ஒரு கல்ச்சர், அவங்க ரொம்ப பயங்கரமா இருந்த கல்ச்சர். அப்பெல்லாம் நம்ம காலத்தை விட ரொம்ப மோசம் அந்த காலத்துல எல்லாம். அது நம்ம நினைக்காதீங்க, இப்பதான் ரொம்ப மோசம், அந்த காலத்துல ரொம்ப மோசம். அந்த மாதிரி காலத்துல வாழ்ந்த யோசேப்பு, யோசேப்புக்கு ஏதாவது பைபிள் இருந்துச்சா? பைபிள் இல்ல. சபை ஏதாவது போய்கிட்டு இருந்தாரு அவரு? அவருக்கு சபைன்றது இல்ல. யோசிச்சு பாருங்க, யாராவது அப்பா அம்மா ரொம்ப ஒழுங்கா கடைசி வரைக்கும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இன்னமும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அப்பா கொஞ்ச நாள் இருந்தாரு, அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு தனியா மனுஷன். அப்படி இருக்கும்போது ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்துல போய் பிரிச்சு எடுத்துட்டு வந்து திருப்பி திருப்பி நாளுக்கு 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 அந்த சோதனை அவன்கிட்ட அவனை உழுவ வைக்கணும்னு பார்த்த போதும் அவன் அதை எதிர்த்தான். அப்படின்னும் போது நம்மளும் நமக்கு வர சோதனைகளை நம்ம எதிர்க்க முடியும்னு தெரியுது. இது வந்து எப்படி எதிர்க்கிறது, எப்படி எதிர்க்கிறதுனா, இது ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்காது, அதை ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதிர்க்க முடியாது. ஒரு போர்ல நம்ம போய் போர்ல போகும்போது போர்ல வின் பண்ணணும்னா என்ன இருக்கணும் தெரியுங்களா? உங்களுக்கு வாரை பத்தி தெரிஞ்சவங்க மூணு காரியம் முக்கியமா சொல்லுவாங்க. ஒரு வார்ல நீங்க வின் பண்ணணும்னா மூணு காரியங்களை நீங்க இதா இருக்கணும். என்னன்னா, ஒண்ணு முதலாவது என் வீக்னஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். எங்கெங்கெல்லாம் அவன் பாம் அடிச்சானா என்ன ஆகும், என் வீக்னஸ் ஏரியாஸ் எனக்கு நல்லா தெரியணும். ரெண்டாவது, அவன் சத்ரு என்னை எப்படி அட்டாக் பண்ணுவான்ற ஒரு ஐடியா நமக்கு இருக்கணும், புரியுதுங்களா, போர்ல போகும்போது. மூணாவது, சத்ரு என்ன எப்படி அட்டாக் பண்ணுவான்னு தெரிஞ்சு நான் என்ன மாதிரி என்ன தற்காத்துக்கணும்னு எனக்கு ஒரு திட்டம் இருக்கணும். அது இல்லைன்னா போரே செய்யவே முடியாது. எந்த போர்லயும் இந்த மூணு காரியம் இருக்கணும். மூணு காரியம் ஞாபகம் வச்சுக்க முடியுங்களா? ஒன்னு, வாட் இஸ் மை வீக்னஸ், என்னுடைய பலவீனம் என்ன, எந்த மாதிரி எந்த மாதிரி சூழ்நிலையில நான் உளுந்துருவேன் அந்த பலவீனம் எனக்கு தெரியணும் போர்ல. ரெண்டாவது, எனிமி வந்து என்னை எப்படி அட்டாக் பண்ண வருவான், நான் எப்படி அவனை அட்டாக் பண்றதுக்கு எனக்கு ஒரு திட்டம் இருக்கணும் போர்ல. அதே மாதிரி இந்த சோதனையும் ஒரு பெரிய போர் மாதிரி தான். யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்து மூணு காரியம், இந்த மூணு காரியத்தை நான் எடுத்து அந்த வசனங்கள்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன். முதலாவது என்ன தெரிஞ்சுக்கணும், என்னுடைய வீக்னஸ் என்ன, வீக்னஸ் எங்க விழுந்துருவோம், என்ன நிலைமையில நான் இருக்கிறேன், என் நிலைமை என்ன, அதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சத்ரு என்னை எப்படி அட்டாக் பண்ணுவான். மூணாவது, ரொம்ப முக்கியம், அதுக்கு நான் என்ன திட்டம் வச்சிருக்கிறேன், அதை எப்படி நான் மேற்கொள்றதுக்கு பிளான் பண்றேன். யோசேப்புடைய வாழ்க்கையில எடுத்து மூணு பார்ப்போம். அவர் எந்த சூழ்நிலையில உழுறாரு, எந்த சூழ்நிலை, யோசேப்புடைய பலவீனம் என்னன்னா, 17 வயசுலயே அன்புல இருந்து பிரிச்சு ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்துல எடுத்துட்டு வந்து வச்சு, அவருக்கு அந்த பாஷ கூட தெரியாது, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு கூட தெரியாத, ஏன்னா இவர் ஒரு பாஷை பேசுவார், எப்ரேயர் பாஷை, அவங்க எகிப்து பாஷை பேசுவாங்க, என்னான்னு கூட தெரியாத வித்து போட்டு அப்படி அவர் வந்தாரு. ஆனா கடவுள் அவருக்கு உதவி செய்யும் போது அவர் ஒரு வித்தியாசம், யாருமே அப்பா அம்மா இல்லாம, யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல அவர் இருந்தார், இல்லீங்களா? யாருமா அவர் கேள்வி கேட்க முடியுமா? இல்ல, யாருமே தெரியாத ஒரு நிலையில இருந்தாரு. அவருக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. அவருக்கு வர சோதனைகள்லாம் ஒரு பிரைவேட் சோதனைகளா தான் இருந்திருக்கும். ஏன்னா யாருக்குமே தெரியாது அவருக்கு என்ன சோதனைகள் வரும், அவர் போய் சென்ற தப்பு என்னன்னு அவருக்கு தெரியும், யாருக்குமே கேட்க வேண்டியதில்லை. அவருக்கு தெரியுமா அவருடைய கதையை போய் வரப்போற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் படிக்க போதுன்னு அவருக்கு அந்த டைம்ல தெரிஞ்சா? அடிமையா நான் உட்கார்ந்துக்கிறேன். அவர் கதை யாருக்குமே தெரியாத ஒரு நிலையில தான் அவர் இருந்திருப்பார். இதே மாதிரி நமக்கு எங்க சோதனை வரும்னா, நமக்கு எங்க வீக்னஸ் வீக்கா இருப்போம்னா, சாத்தா எங்க நம்மளை அட்டாக் பண்ண போவோம்னா, நம்மளை சுத்தி நம்மளை கணக்கு கேட்க யாருமே இல்லாத ஒரு நிலைக்கு, வெளியூருக்கு நம்ம போறோம், இல்ல வேற எங்கன்னா நம்ம போறோம் அப்படின்னும் போது அது பெரிய ஒரு பலவீனமான ஒரு நேரம். யாருமே இல்லாம, அப்பா அம்மா கார்டியன் இல்லாம, ஒரு சபை பாதுகாப்பு இல்லாம செப்பரேட்டா நம்ம இருக்கும் போது அது ஒரு வீக்கான நிலைமை. வீக்கான நிலைமை யோசேப்புக்கு வந்திருக்கிறத பாக்குறோம். ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யாருமே நம்மள பாக்குறது இல்ல, யாருமே கேட்க மாட்டாங்க, இதுதானே செஞ்சு முடிச்சிருவோம்னா, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உன் பாவம் உன்னை கண்டுபிடிக்காம விடவே விடாதுன்னு சொல்லுது. பாவம் காண்டி நம்மளை விட்டு, நம்மளை கண்டு மத்தவங்க யாரும் நம்மளை பார்க்காம இருக்கலாம், நம்ம பாவம் நம்மளை கண்டுபிடிச்சா பிடிக்கும், அதுக்கு தண்டனை நமக்கு வந்தே வரும்னு பைபிள்ல போட்டிருக்கு. பாவம்ன்றது பிரைவேட்டான காரியமே கிடையவே கிடையாது, அதை தெரிஞ்சுக்கங்க. பிரைவேட்டா நான் செய்யறேன், யாருக்கும் தெரியாம செய்யறேன்னா அது உங்களை அடிக்காம விடவே விடாது. என்னாகுமோ 32:22 அந்த வசனம் வருது, நீங்க எடுத்து படிச்சுக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். உன் பாவம் உன்னை கண்டுபிடிச்சே பிடிக்கும், நீ எங்க மறைவுல செஞ்சாலும் சரி அது வெளியில வந்தே வர உன்னை அடிக்கவே செய்யும். சில வருஷங்க ஆகலாம் அதுக்கு, ஆனா வந்து அடிக்கவே செய்யும். அதான் பாக்குறோம். இன்னொன்னு என்ன பாக்குறோம், யோசேப்புடைய நிலைமை பலவீனம். யோசேப்புடைய பலவீனம் என்ன பாக்குறோம்னா, ரொம்ப சக்சஸ்ஃபுல், செஞ்சதெல்லாம் சக்சஸா வருது. உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, நம்ம உலகத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப இதா வரும்போது அது கூட சோதனைகளும் சேர்த்து ஜாஸ்தி வரும். ரொம்ப செழிப்பா நம்ம வரும்போது நமக்கு அது கூட சேர்ந்து வர கிஃப்ட் என்ன, சோதனைகள். உலகத்துல வேலையில நீங்க நல்லா வரும்போது, வேலையெல்லாம் நீங்க ரொம்ப நல்லா பண்ணும்போது, நல்லா படிக்கும் போது, உங்களை பேரெல்லாம் புகழும் போது, எல்லாரும் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணும் போது, உங்களுக்கு அப்பதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ரொம்ப பலவீனம், ரொம்ப உங்களுக்கு அந்த டைம்ல சோதனை வரும். யோசேப்புக்கு அப்படி வந்துச்சு. அந்த அம்மா வந்து யோசேப்புடைய அழக மாத்திரம் பார்க்கல, யோசேப்புடைய சக்சஸையும் தான் பார்த்து அவர் மேல இது வந்துச்சு. கடவுள் இன்னொன்னு என்ன போட்டிருக்குன்னா, யோசேப்பு வந்து ரொம்ப அழகா இருந்தாருன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, ரொம்ப அருமையா, ஹேண்ட்ஸம் மேன், வெரி ஸ்மார்ட், ட்ரிம், அழகா. அதை பார்க்கும்போது கடவுள் வந்து அந்த அழகு கூட ஒரு பெரிய சோதனை தான் நமக்கு. அழகில்ல அழகில்லன்னு நமக்கு ஒரு டைம்ல இது பண்ணலாம், ஆனா அழகு பெரிய சோதனை தெரியுமா, பெரிய சோதனை. அந்த அழகு வந்து கடவுள் வந்து நமக்கு எது கொடுத்திருக்காருன்னா, நம்ம அசிங்கமா ட்ரெஸ் பண்ணி மத்தவங்களை சோதனையில உளுர்த்துக்கு அழகு கொடுக்கல. அழகு கடவுள் எது கொடுத்திருக்காருன்னா, அவர் என்ன எனக்கு நோக்கம் வச்சிருக்காரோ அந்த அழகுக்காக நன்றியா இருக்கணும். அந்த அழகை நல்லா தான் பாத்துக்கணும். நீங்க அப்படியே பெந்தகோஸ் மாதிரி வெள்ள புடவை கட்டிக்கிட்டு ஒன்னும் மேக்கப் எல்லாம் இல்ல, அழகா தான் நீங்க இருக்கணும். ஆனா மத்தவங்களை பாவம் செய்ய விடாத அளவுக்கு நீங்க அழகா இருந்துட்டு அந்த அழக கடவுள் உங்களுக்கு எது கொடுத்திருக்காரோ அதுக்காக பயன்படுத்தணும். அந்த அழகா இருக்கிறதும் ஒரு பெரிய சோதனை தான். ரொம்ப அழகா இருந்தாங்கன்னா பெரிய சோதனைகள் வரும் அவங்களுக்கு. யோசேப்புக்கு அதான் ஒரு பெரிய வீக்னஸ், அது ஒரு வீக்னஸா தான் இருக்கு இந்த சோதனைகளை உழுவுறதுக்கு. இதை பார்க்கும்போது பைபிள்ல மூணு பேர் ரொம்ப அழகா, பழைய ஏற்பாடுல மூணு பேர் ரொம்ப அழகா இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. யார் யார் தெரியுங்களா உங்களுக்கு? யோசேப் ஒன்னு, தாவீது ஒன்னு, தாவீதுடைய பையன் அப்சலாம். மூணு பேர் ரொம்ப அழகா இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அந்த மூணு பேர்ல இந்த பாவத்துல தப்பிச்சவங்க யோசேப் மாத்திரம்தான், ரெண்டு பேரும் அழிஞ்சு போனாங்க. தாவீது எவ்வளவு கஷ்டப்பட்டார், அது ஒரு விதத்துல சோதனை. அது நம்ம என்ன பண்ணணும்னா, அதை நம்ம கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு, அதை வந்து மத்தவங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு மத்தவங்களை பாவத்துல இழுக்கிறதுக்கு இல்ல, என் அழக நானு கடவுள் மகிமைக்காக நான் வச்சிருக்கணும், எனக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, அதுக்காகத்தான் எனக்கு அழகா கொடுத்திருக்காரு, அவருக்கு நன்றியா இருக்கணுமே தவிர மத்தவங்களை சோதிக்கிறதுக்கு அந்த அழக பயன்படுத்த கூடாது. அதான் பாக்குறோம். இன்னொன்னு ஒண்ணு என்ன பாக்குறோம்னா, சோதனை. முதலாவது யோசேப்பு தனியா பிரைவேட்டா யாருமே கணக்கு கேட்கறதுக்கு இல்ல, ரெண்டாவது அவர் அழகா இருந்தாரு, ரொம்ப பைனான்சியலா சக்சஸ்ஃபுல்லா வந்துகிட்டு இருந்தாரு, வீட்லயே பெரிய ஆளா வந்தாரு. மூணாவது வீக்னஸ் அவருக்கு என்ன வருதுன்னா, ஒரு ஒரு தேவை நிறைந்த ஒரு பெண், அவருடைய புருஷன் ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால பெரிய ஆள் அவர் வேற, அவருக்கு எத்தனையோ வேலைங்க, மனைவிக்கு தேவையான அன்பையும் கவனிப்பும் அவரால் கொடுக்க முடியல. கொடுக்காதப்போ அந்த மனைவி நிராகரிக்கப்பட்டு அந்த மனைவி என்ன நினைச்சுன்னா, அது வந்து சரீரவிதமா தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிட்டோம்னா அந்த தேவை நிறைவேறோன்னு அது பார்த்துச்சு. அத பார்க்கும்போது நம்ம இது ஒரு பெரிய சோதனை. யாராவது கல்யாணம் ஆனவங்க நமக்கு ஆப்போசிட்டா ஒரு பெண்ணோ ஆணோ தனியா நம்ம கிட்ட அவங்க குடும்பத்தை பத்தி, அவங்க ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டு சொன்னா பரவாயில்ல, சபையெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்து நம்ம பேசலாம். ஆனா ஒரு பெண்ணும் ஆணும் சரி தனியா நம்ம கிட்ட அவங்க ஹஸ்பண்டை பத்தி, அவங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு, எவ்வளவு இது இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு சரியில்லைன்னு நம்ம கிட்ட தனியா நம்மள பார்த்து நம்ம கிட்ட சொல்றாங்கன்னா அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல அது கூட என்னவோ சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளவு அருமையா இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு நல்லா இருக்கிறீங்க, ஆனா எங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு இதா இருக்கிறாரு, அவரு அது செய்யறதில்ல இது செய்யறதில்லன்னு தனியா நம்ம கிட்ட அட்வைஸ் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ரொம்ப டேஞ்சரான ஆபத்தான காரியம். உங்க வாலிப பசங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், யாராவது லேடிஸ் வந்து தனியா உங்ககிட்ட நீங்க எவ்வளவு இதா இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு இதா இருக்கிறீங்க, ஆனா என் ஒய்ஃப் பாருங்க அப்படி இருக்குது, என் ஹஸ்பண்ட் பாருங்க அப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா முதல்ல தப்பிச்சு ஓடணும் அங்க இருந்து. தட்ஸ் வெரி டேஞ்சரஸ், அது ரொம்ப ஆபத்து. ஏன்னா அவங்க பெரிய பெரிய பாவமான நோக்கத்துல தான் அப்படி செய்யறது. ஆனா ஹஸ்பண்ட வச்சுக்கிட்டு சில சபையெல்லாம் நம்ம செய்யறோம், ஹஸ்பண்ட வச்சுக்கிட்டு தான் செய்யணும். ஹஸ்பண்ட் கூட இருந்து செய்யலாம், இல்ல யாராவது கூட இருந்து செய்யலாம், தனியா அதை செய்யக்கூடாது. அந்த மாதிரி அது யோசேப்புக்கு அந்த மாதிரி ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கு. இன்னொன்னு என்ன பாக்குறோம்னா, யோசேப்போ அவருக்கு எமோஷனலா ரொம்ப தேவை அந்த நேரத்துல இருந்திருக்குங்க. யோசிச்சு பாருங்க, அவர் பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. பாவம் இறந்துட்ட உடனே அவருடைய பேக்ரவுண்ட், அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே யாரும் இல்லை. அண்ணன் தம்பிங்க அவங்க ரொம்ப அன்பு காமிச்சாங்களா அவரை, அவருக்கு அவங்க காமிச்ச அன்பை தான் பாக்குறோமே. எல்லாம் காசோட வித்து போட்டாங்க. அந்த மாதிரி வித்து போட்டு யோசேப்புக்கு ரொம்ப தனியா இருக்கும்போது, அந்த மாதிரி தனியா இருக்கும்போது தனியான ஆம்பளைங்களுக்கு அவங்களுக்கு இயற்கையா என்ன இருக்கலாம், என் கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்றதுக்கு ஒரு லேடி இருந்தா. இயற்கையா கடவுள் நம்மள அப்படித்தான் படிச்சிருக்காரு, ஒரு நமக்கு ஹெல்ப் லேடி கல்யாணத்துக்காக அப்படி படைச்சிருக்காரு. இயற்கையாவே வாலிப பசங்களுக்கு நம்ம கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்றதுக்கு ஒரு லேடி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ன்ற சோதனை யோசேப்புக்கு இருந்திருக்காது. இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? தனியா யாருமே இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல, அவர் பேக்ரவுண்ட் அவர் கஷ்டங்கள்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்ல. அப்படி இருந்த போதும் அது ஒரு வீக்னஸ் ஆயிருந்து. இதெல்லாம் வீக்னஸ் யோசேப்புக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இந்த செக்ஸ்ன்றது வெறும் சரீர விதமான தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு மாத்திரம் அநேக டைம்ல ஜனங்க அது பண்றது இல்ல. இன்னும் அவங்களுக்கு எமோஷனலா அவங்க தனிமையை போக்குறதுக்கு, என்னை யாருமே நேசிக்கிறது இல்ல, என்னை நிராகரிக்கிறாங்க எல்லாரும் போது, யாரோ ஒருத்தர் என்ன விரும்புறாங்க, என்ன ரொம்ப கவனிக்கிறாங்க அப்படின்ற, என்ன நேசிக்கிறாங்கன்ற ஒரு தேவை. அதுக்கும் செக்ஸுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா அவங்களுக்கு கவனிப்பே இல்ல, அவங்களை யாரும் கவனிக்கிறது இல்ல, அவங்களை யாரும் நேசிக்கிறது இல்லன்னும் போது அந்த தேவையை, அந்த எமோஷனல் தேவையை நிறைவேற்றுறதுக்காக அநேக பேர் போய் இப்படி விழுந்துருது. புரியுதுங்களா? அதனாலதான் பிள்ளைகளுக்கு தேவையான அட்டென்ஷனு, அன்பு, கவனிப்பு கொடுக்கறது ரொம்ப அவசியம். அதுக்காக அவங்க போய் விழுறது இல்ல, அந்த கவனிப்பு இல்லாத போது அவங்க போய் அப்படி விழுந்துடுறாங்க. யோசேப்புக்கு அந்த இதுக்காக போயிருக்கலாம், அவருக்கு எவ்வளவு அந்த அவசியம் தேவை இருந்துச்சு நம்ம பாக்குறோம். இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த எமோஷனல நம்ம உழுவாம நீங்க தனிப்பட்ட ஆளா இருந்தா, நீங்க ஒரு நல்ல விசுவாசிக்காக, விசுவாசி ஒரு கணவனா எனக்கு இருக்கணும்னு நீங்க ஜபம் பண்ணுங்க. அப்படி கடவுள் அந்த கல்யாணத்து அந்த இது வந்து அந்த எமோஷனல் தேவை கல்யாணத்துக்குள்ள நிறைவேற்றணும்னா எவ்வளவு பிளஸ்ஸிங் தெரியுங்களா? ஆனா அது வெளியில போய் நம்ம பண்ண பார்த்தோம்னா பயங்கர சாபம், அழிவு தான், பயங்கர அழிவு தான் வருது. சரி, முதலாவது ஸ்டெப் என்ன, நம்ம இந்த மேற்கொள்றதுக்கு முதல்ல ஸ்டெப் என்னன்னா, நம்மளுடைய சூழ்நிலைகள் எங்கெங்கெல்லாம் நமக்கு வீக்னஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்குன்றத நம்ம பார்த்து அதை பத்தி ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு தெரியணும், தனியா நம்ம போனோம்னா ஆபத்துன்னு தெரியணும். ஏதாவது நமக்கு ரொம்ப செழிப்பு அப்படி இப்படி எல்லாம் வருது, நம்ம ரொம்ப அழகா இருக்கிறோம்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது வந்து நம்மகிட்ட ரொம்ப அவங்களுடைய தேவைகள், ஆப்போசிட் செக்ஸா இருக்கிறவங்க அவங்க வந்து நம்ம கிட்ட தேவைகள்லாம் ரொம்ப சொல்றாங்கன்னா நம்ம ஜாக்கிரதை, இதெல்லாம் வீக்னஸ், இதுல எல்லாம் ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். ரெண்டாவது, இந்த சோதனை எப்படி வேலை செய்யும், எப்படி எனிமி நம்மளை அட்டாக் பண்றது அப்படின்றத பாத்தீங்கன்னா, அது வந்து யோசேப்புக்கு முதல்ல ஆரம்பத்துல இதுல பாத்தீங்கன்னா டைரக்டா கேட்கற மாதிரி அதுல தெரியுது. ஆனா இதுல இது முதல்ல டைரக்டா வந்துட்டு இருக்காது. முதல்ல பேசியிருந்திருக்கோம், நீ எவ்வளவு நல்லா இருக்கிற யோசேப், இந்த மாதிரி நீ எவ்வளவு அருமையா இருக்கிற, நீ எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி எல்லாம் நம்மள புகழ்ந்து பேசுறது. அப்படித்தான் சோதனை ஆரம்பிக்கிறது. புகழ்ந்து பேசி யோசேப்பு அதுக்கப்புறம் என்னோட நீ செய் நிக்கு வா அப்படின்னு கேட்கும்போது யோசேப் என்ன சொன்னாரு, ஆவாதுன்ட்டாரு. ஆவாதுன்ட்டவுன்னு போயிருச்சா சோதனை? 10வது வசனத்துல என்ன போட்டிருக்கு, திருப்பி 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 யோசிச்சு பாரு யோசேப், ஏன் இப்படி பண்ற, யோசிச்சு பாரு யோசேப், திருப்பி 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 அவங்கிட்ட வந்து வந்து அது கேக்குறத பாக்குறோம் நம்ம. இது எப்படின்னா, டிவி அட்வர்டைஸ்மெண்ட் வரும் தெரியுங்களா, போட்டதையே திருப்பி வாங்குற வரைக்கும் விட மாட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் போட்டதையே போட்டு 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 காட்டுறவ திருப்பி 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 அவனை உயிர் வாங்குது. தில்லாயிலா இப்படித்தான், சாம்சன் திருப்பி 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 அவனை தொல்லை கொடுத்து அவனை அழிச்சிருச்சு. இதை பார்க்கும்போது கடைசியில இதுக்கெல்லாம் ஒத்து வராத போது என்ன ஆச்சு, திடீர்னு ஒளிஞ்சுகிட்டு இருந்து யாருமே இல்லாத நேரத்துல ஒளிஞ்சுகிட்டு இருந்து அவன் மேல சிங்கம் பாயிர மாதிரி அவன் மேல பாஞ்சிச்சு. பாஞ்சி அந்த நிமிஷத்துல யோசேப்புக்கு ஒரு செகண்ட் தான் இருந்துச்சு முடிவு எடுக்கிறதுக்கு, அவரு ஓடணுமா அங்க இருக்கணுமான்னு டைமே இல்ல அவருக்கு. அந்த செகண்ட்ல அவர் முடிவு எடுக்கணும், அவர் முடிவு எடுத்துட்டாரு, ஓடிட்டார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சோதனை நம்ம வாழ்க்கையில இப்படித்தான் வேலை செய்யுது. முதலாவது அது என்ன செய்யும் தெரியுமா, அட்டாக் இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில வருது. நமக்கு வீக்கான ஏரியா தெரிஞ்சு இந்த சோதனை என்ன பண்றோம்னா, நம்மள பெருசா புகழ்ற மாதிரி வரும். நம்ம எவ்வளவு அழகா இருக்கோம், நம்ம ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம ஏன் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இது எவ்வளவு நல்லா சான்ஸ் இருக்கு, இது பண்றதுனால என்ன, நம்மள புகழ்ந்து வர மாதிரி வரும். ஆனா நம்ம அதை எதிர்க்கிறோம் சோதனையா, இல்ல இதை நம்ம செய்யக்கூடாது, இது தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னும் போது நமக்கு என்ன ஆகும் தெரியுமா, இன்னும் ஜாஸ்தி சந்தர்ப்பங்கள் வரும், சோதனைகள். புரியுதுங்களா, சோதனை இப்படித்தான் வேலை செய்யுது, இன்னும் ஜாஸ்தி செய்யறதுக்கு சந்தர்ப்பங்க வரும். அப்படி சந்தர்ப்பம் வரும்போது இன்னும் பிரஷர் வரும், யோசிச்சு பாரு ஏன் நீ செய்யக்கூடாது, ஏன் வானானிட்ட நீ, இதை செய்யறதுனால என்ன, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், செஞ்சிரு செஞ்சிரு செஞ்சிரு, இது செஞ்சா என்ன அப்படின்னு சோதனைகள் வரும். இதெல்லாம் எதிர்க்கிறோம்னு வச்சுக்கோ, என்ன ஆகும், சடனா எப்போ ஒரு டைம்ல சடனா நமக்கு யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாத, யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாத, இம்மிடியட்டா வந்துடும், நம்மள தாக்குற மாதிரி வந்துடும், நம்ம யோசிச்சு கூட இருக்க மாட்டோம். அந்த நேரத்தில் நம்ம ஒரு செகண்ட்ல தான் முடிவு எடுக்கணும், அந்த மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி சோதனை வரும். அந்த நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ண போதும். புரியுதுங்களா, இப்படித்தான் சோதனை வேலை செய்யுது, எனிமி அட்டாக் செய்யறது இப்படித்தான். புரியுதுங்களா, த டைனமிக்ஸ் ஆஃப் சின்னுவாங்க, த டைனமிக்ஸ் ஆஃப் டெம்டேஷன், இப்படித்தான் சோதனை வேலை செய்யறது. முதலாவது நம்மள வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை குறித்து ரொம்ப கார்டியனா இருக்கணும். ரெண்டாவது சோதனை எப்படி வேலை செய்யணும், முதலாவது நம்மள புகழ்ந்து வரோம், நம்மள பெருசு பண்ணி வரோம், நம்ம எதிர்க்க எதிர்க்க ஜாஸ்தி வர பார்க்கும். ஆனா சில நேரத்துல நம்ம எங்கேயோ தெரியாத திடீர்னு வந்து நம்மள அட்டாக் பண்ண பார்க்கும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு செகண்ட்ல உறுதி எடுத்துட்டு ஓடணும். முடியற காரியமா அதுன்னு கேட்கலாம் நீங்க, எவ்வளவோ எதிர்க்கிற ஆனா திருப்பி திருப்பி வருது, ஆனா திடீர்னு நான் எதிர்பார்க்காத டைம்ல என்ன அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது, எப்படி அதுல தப்பிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்குத்தான் மூணாவது வழி, அதுக்குத்தான் நீங்க ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கணும், அதுக்குத்தான் நீங்க ஒரு ப்ரிப்பேர்டா இருக்கணும் சோதனைகளை மேற்கொள்றதுக்கு. உங்க வாழ்க்கைய அழிச்சு போயிட்டுறவங்க, உங்க வாழ்க்கைய வேஸ்ட் ஆக்கிறவங்க, கடவுளால சேவை செய்ய முடியாத நிலைமைக்கு உங்க வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிருவாங்க அந்த பாவம் விட்டோம்னா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், திட்டம் பண்ணிருக்கணும். இந்த மூணாவது பாயிண்ட் சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் எப்படி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சகிக்கிறது, இந்த வீக்னஸ் எல்லாம் மேற்கொண்டு அந்த வர என்ன ஆபத்துல வந்து மாட்டு விடுற சோதனையை எப்படி மேற்கொள்றது அப்படின்னா, அதுக்கு வழிய நான் சொல்றேன் பாருங்க. முதலாவது என்னன்னா, நம்ம சுத்தமா இருக்குவோம், சுத்தமா தான் நான் இருப்பேன், என்னத்தான் நடந்தாலும் சுத்தமா இருக்கிறதுனாலதான் கர்த்தர் என் வாழ்க்கையை அதிசயமா ஆசீர்வதிக்க போறாருன்ற ஒரு உறுதி கமிட்மெண்ட் நம்ம மனசுல இருக்கணும். நான் பியூரா இருக்க போறேன், அது என்னத்தான் ஆனாலும் சரி நான் பியூரா இருக்க போறேன் கடவுளுக்காக ஒரு கமிட்மெண்ட் நம்ம மனசுல நீங்க எல்லாரும் பண்ணிக்கணும். அப்பதாங்க கடவுள் உங்களை எல்லாம் நல்லா ஆசீர்வதிப்பாரு, நல்லா பயன்படுத்துவாரு, உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்கணும்னு கடவுள் விரும்புறாரு. ஆனா சாத்தா உங்களை இந்த பாவத்துல உழுவ வச்சு அழிக்கலான்னு பாக்குது. உங்களுக்கு எவ்வளவு அருமையான கல்யாணம் இருக்கும் தெரியுமா, சொர்க்கம் மாதிரி இருக்கும் உங்க கல்யாண லைஃப். இதுல காண்டி நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க, சொர்க்கம் மாதிரி இருக்கும். இதுல காண்டி நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி உங்க கல்யாண லைஃப் அழிக்கணும்ன்றதுக்காகத்தான் சாத்தா இப்படி பண்றது, உங்களை அழிச்சு போடணும். முதலாவது அதான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு கமிட்மெண்ட் நம்ம மனசுல இருக்கணும், ஒரு ஒரு ஆனஸ்டி இருக்கணும் நம்ம லைஃப்ல. எதை செஞ்சாலும் கடவுள் ஆனஸ்டியை தான் ஆசீர்வதிக்கிறது, எதை செஞ்சாலும் சீட்டிங் பண்ணக்கூடாது. யோசேப்பு வந்து அவ்வளவு உயர்ந்து வந்ததுக்கு தன்னுடைய சொத்து எல்லாம் தன்னை விட்டு வேற எல்லாத்தையும் யோசேப்பு கொடுத்துட்டான். அந்த பாண்டிஃபர் பாக்குறோம் இல்லைங்களா, தான் சாப்பிடுறத விட்டுட்டு வேற எல்லாத்தையும் யோசேப்பு கொடுத்துட்டான்னா அது என்ன காமிக்கிட்டு, யோசேப்புடைய கேரக்டர்ல அவன் எவ்வளவு ஆனஸ்ட்னு காமிக்குதுங்க, எவ்வளவு ஆனஸ்ட்னு காமிக்குது. முதலாவது அது இருக்கணும் ஆனஸ்டி, சீட்டிங் பண்ணக்கூடாது. நம்ம அப்பா அம்மாவை சீட் பண்றது, அப்பா அம்மா கிட்ட ஒண்ணு சொல்றது பொய் சொல்றது, இல்ல மனைவி கிட்ட சீட் பண்றது, அந்த சீட்டிங்கே இருக்கக்கூடாது. சீட்டிங்க பண்ற ஒரு இது இருந்துச்சுன்னா எல்லாத்துலயும் சீட்டிங் பண்றீங்க, இதுலயும் ஏன் பண்ண மாட்டீங்க, புரியுதுங்களா. அந்த சீட்டிங் பண்ணக்கூடாது. யோசேப்புக்கு அந்த கேரக்டர் இருந்துச்சு, சீட்டிங்கே இருக்காது மனுஷன். அதனால தாங்க உயர்ந்தான் அவன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உயர்ந்ததுக்கு அதான் காரணம். சீட்டிங் நம்ம பண்ணக்கூடாது, அந்த சீட்டிங் இருக்கக்கூடாது முதலாவது, அப்பதான் தப்பிக்க முடியும். அதுல முதலாவது அந்த கமிட்மெண்ட் பியூரா இருக்கணும். ரெண்டாவது இது எங்க ஆரம்பிக்கிறது தெரியுமா, இந்த பாவம் மைண்ட்ல தான் ஆரம்பிக்குது. வர பாக்குற காட்சிங்க, பாக்குற போஸ்டருங்க, கேட்கிற கதைங்க, இந்த மைண்ட்ல வந்து, அந்த மைண்ட்ல நம்ம வெளியே எங்கேயும் செய்யாம இருக்கலாம், மைண்ட்ல அசிங்கமான கற்பனைகள், ஃபேண்டசின்னு வாங்க, அசிங்கமான சிந்தனைகள், அசிங்கமான கற்பனைகளுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா முதல்ல அங்கதான் ஆரம்பிக்கிறது. ஒரு டேம் உடையணும்னா, டேம் தெரியுங்களா, பெரிய டேம் உடையணும்னா சடனா என்னைக்கு ஒரு நாள் உடைஞ்சிடாது. எப்படி தெரியுமா உடையும், அது சின்ன ஓட்டை தான் வரும் ஃபர்ஸ்ட், சின்ன ஓட்டை சின்ன ஓட்டையில தண்ணி வரும், ஒரு டிராப் ஒரு டிராப் ஒரு டிராப், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஓட்ட பெருசாகும், இன்னும் கொஞ்சம் ஓட்ட பெருசாகும், இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு நாள் டேமே உடையறதுதான் அந்த துன்மார்க்கம். இந்த மாதிரி பாவத்தில் உளுந்து போறது. நம்ம மைண்ட டேம் மாதிரி காத்துக்கணும். அங்க கொஞ்சம் லீக்கேஜ் கொடுத்தோம், அசிங்கமான பாட்டுங்க, அசிங்கமான டான்ஸுங்க, அவலட்சணமான காட்சிங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம கற்பனைகள்ல சிந்தனைகள்ல மைண்ட் கேம்ஸ் சொல்லுவாங்க, அதுல இடம் கொடுத்தீங்க லீக் ஆல்ரெடி லீக் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதெல்லாம் மேற்கொள்ள முடியாது. மைண்டை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். வாலிப பசங்களா இருக்கிறவங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. இந்த மாதிரி சிந்தனைகளுக்கு இடமே கொடுக்காதீங்க. மைண்டை சுத்தமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணங்க அவலட்சணமான எண்ணங்களுக்கு கொடுக்காம இடம் கொடுக்காம வச்சுக்கணும். இது எப்படி நடக்கும்? இந்த மாதிரி இடம் கொடுக்காம எப்படி நடக்கும் அப்படின்னா, பாவத்தை நம்ம பாவமா பார்க்க கத்துக்கணும். பாவத்தை எப்படி பாவமா பார்க்க கத்துக்கணும். இயேசு என்ன சொன்னார், உன் கண் உனக்கு இடலா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், கண்ணுக்கு மருந்து போடுனாரா? கண்ணு உனக்கு இடலா இருந்துச்சுன்னா பிச்சு போடு, கை உனக்கு இடலா இருந்துச்சு பிச்சு போடு. அந்த மாதிரி இதை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போவாது தெரியுமா. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றது, அது பரவாயில்ல எல்லாரும் பாக்குறாங்க, அது பரவாயில்ல எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுனாலதான் அது இடம் வருது. எதுக்கு அதுக்கு எப்படி என் மைண்ட்ல கூட இடம் இல்லாம நான் பாக்குறதுனா, இது தப்பு இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதி, வெட்டி போடுற அளவுக்கு கண்ணை கூட எடுத்து போட்டுருவேன் நான் அப்படியே தடையா வந்துச்சுன்னா, அந்த அளவுக்கு இருந்தாதான் இது அது பண்ண முடியும். புரியுதுங்களா? அது பண்ணணும். அது பண்ணாதான் பியூரா நம்ம லைஃப் ஆசீர்வதிக்க பண்ணணும். அப்படித்தாங்க, கடவுள் அப்பதான் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. இன்னொன்னு, இந்த யோசேப்பு அது ஒண்ணு பாக்குறோம், ஆனஸ்டி இருந்துச்சு அவன் மைண்ட்ல. இந்த மாதிரி கேம்ஸே ஆடிக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். அவ கூப்பிட்ட பிறகும் அவன் போய் திருப்பி யோசிச்சு பண்ணியிருந்தா, அவ்வளோ எல்லாம் இருந்திருக்கும் இதெல்லாம் பண்ணியிருந்தா அப்படின்னா யோசிச்சிருந்தான் அவன், உடனே விழுந்திருப்பான் அடுத்த டைம். ஆனா அந்த அந்த மைண்ட்ல அந்த ஆசைகளே இல்ல, அதுக்கு இடமே இல்ல. அவன் மைண்ட் அப்படி பாதுகாத்துக்கிட்டான், அந்த லீக்கேஜே இல்ல அந்த டேம்ல. புரியுதுங்களா? அந்த மாதிரி காடா பாத்துக்கிட்டான், அதனாலதான் எதிர்க்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி பாத்துக்கணும். இதெல்லாம் முடியற காரியமா நீங்க கேட்கலாம். இதெல்லாம் முடியற காரியமா நம்ம காலத்துல? முடியறதுக்கு ஒரு வழி சொல்லவா? உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரு வழி சொல்லவா? இந்த அதிகாரத்துல அடிக்கடி அடிக்கடி வர்றது என்ன தெரியுமா? யோசேப்போடு கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கடவுள் உங்களோடு இருக்கும்படிக்கு எப்போ பாரு கடவுளுடைய பிரசன்னத்தை பிராக்டிஸ் பண்ற ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. எப்போ பாரு கடவுள் என் கூட இருக்கணும், எப்போ பாரு. அதுனா என்ன அர்த்தம்னா, கடவுள் மாத்திரம் இருந்தார் இல்ல, யோசேப்பு அந்த கடவுள் தன்னோடு இருந்ததை எப்போ பாரு உணர்ந்துகிட்டு இருந்தாங்க. எப்போ பாரு கடவுள் உணர்ந்துகிட்டு இருந்தான், கடவுள் என் கூட இருக்கிறாரு, என்னோடு இருக்கும் என் நேச கர்த்தர்ன்ற மாதிரி எப்போ பாரு கடவுள் கூட இருந்தாரு. அவன் ஃபேமிலி தூரம் இருந்தாலும் சரி, கடவுள் அவன் கூட இருந்தாருன்றது அவன் உணர்ந்திருந்தான். அதனாலதான் அவன் என்ன சொல்றான், கடவுளுக்கு முன்பதாக நான் எப்படி இந்த ஒரு பாவத்தை செய்வேன். அந்த நேரத்தில் என்ன அவன் உணர்றான், அந்த பெண்ணை விட ரொம்ப இதை விட கடவுள் அவன் கூட இருக்கிறது அவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு விரோதம். ஏன்னா அந்த மாதிரி பழகிட்டான் அவன், அவன் அவ்வளோ பெரிய ஆளா போனதுக்கு அதாங்க காரணம். கடவுள் நம்ம கூட இருக்க, அசுத்தமானவங்களோடு கடவுள் இருக்க மாட்டாரு. நம்ம கடவுள் நம்ம கூட இருக்கிற மாதிரி எப்ப பாரு அந்த பிராக்டிஸ் பண்ணோம்னா எவ்வளவோ எங்கேயோ போயிருவோம் நம்ம. புரியுதுங்களா? அவன் அந்த நேரத்துல என்ன உணர்றான், என்ன பாக்குற அந்த கடவுளுக்கு முன்னாடி எப்படி இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்ய முடியும் பாக்குறாரு அப்படின்னு நம்ம அவன் சொல்றான். அதான் அவன் சொல்றான். இப்ப பார்க்கும்போது இந்த கடவுளுடைய பிரசன்னத்தை, அல்ப கொஞ்ச நேரம் கிடைக்கிற இன்பத்துக்காக நித்திய கடவுள் பிரசன்னத்தை போய் நான் இழக்கிறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்ற ஒரு முடிவு அவன் எடுத்துக்கிட்டான். அதனாலதான் அவன் பாக்குறோம் கடவுளுடைய பிரசன்னத்தை எப்பப்பா நம்ம பிராக்டிஸ் பண்றவங்களா இருக்கணும். நம்ம செய்யற எல்லா பாவங்களும் கடவுளுக்கு விரோதமாக செய்கிற பாவம். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்னா, கடவுளோடு நடக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம செஞ்சுக்க பாக்கணும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இன்னொன்னு இந்த பாவத்துல என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் ஒழுங்கா வாழ்ந்துருந்துருக்கலாம், ஆனா ஒரு டைம் அந்த பாவத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம வாழ்ந்த ஓல் ரெக்கார்ட் லைஃபே வேஸ்ட் ஆக போயிடும். அதுதான் பெரிய பயங்கரம், பெரிய எவ்வளோ பேர் பெரிய, நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா தெரியல, எவ்வளோ பெரிய சிஇஓஸ், எவ்வளோ பெரிய ஆளுங்க, எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் கட்டினவங்க அவங்க ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க தெரியுமா? பேப்பர்ல எல்லாம் அவங்க பேர் நாரி போயிருச்சு தெரியுமா? ஏன் இந்த மாதிரி காரியத்துக்கு தான் உங்க வாழ்க்கையே அழிச்சுக்குவீங்க. சக்சஸ்ஃபுல்லா நீங்க வரணும்னா கடவுள் உங்க எப்ப பாரு உங்க கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு உங்க மைண்ட கார்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் லீக்கேஜ் அதுல ஊட்டிங்க, டேம் உடையத்தான் போகுது, ஒரு நாளைக்கு கண்டிப்பா உடையதான் போகுது. அதனால அதுக்கு இடமே கொடுக்காம உங்களை பாத்துக்கங்க. ஏ யோசேப் என்ன பார்த்தானா, அந்த பாவத்துல என்ன பார்த்தான், அதனோட விளைவு, அதனோட பயங்கரம் ததை பார்த்தான். புரியுதுங்களா? ஆனா நம்ம எதுக்கு தெரியுமா உழுவுறது? அது கொடுக்குற இன்பத்தை பாக்குறது, வெறும் அதைத்தான் பாக்குறது, அதுக்காகத்தான் உழுவுறது. அப்படி பார்க்க கத்துக்கணும் பாவத்தை. ஏவாளம்மா வந்து அந்த ஃப்ரூட் எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ இன்பமா இருக்கும் சாப்பிட்டான்னு தான் பார்த்துச்சே தவிர, அது சாப்பிட்றதுனால என்ன ஆகும், செத்துருவேன்னு சொன்னாருன்னு அதை பார்க்கல. யோசேப் என்ன பார்த்தான், அந்த பாவத்தினால கிடைக்கிற இன்பத்தை பார்க்காம, தேவனுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய பாவத்தை நான் எப்படி செய்வேன், எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நான் இழக்கிறதா இல்ல அப்படின்னா. நம்ம எப்ப பார் பாவத்தை பார்க்கும் போது அதனோட விளைவை பார்க்க கத்துக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது கொடுக்குற இன்பத்தை பார்க்காதீங்க, அதனால என்ன நடக்க போகுது விளைவு, எத்தனை பேர் பாதிக்கப்பட போறாங்கன்றத பார்க்க கத்துக்கணும். கடைசியாக அந்த வசனத்தை போட்டிருக்கிற மாதிரி வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். இதைதான் நம்ம கத்துக்கணும். விலகி ஓடும் போது யோசேப்பு ஓடின மாதிரி ஓடின போது கடவுள் எவ்வளவு உயர்த்தினாருங்க. கடவுளுடைய பிரசன்னத்தை ஒண்டி எப்ப பார் நம்ம வாழ்க்கையில இழந்துடவே கூடாது. அதுதான் எல்லா சீக்கிரட்டுக்கும் சக்சஸ். அதை ஒண்டி இழந்தோம்னா போச்சு. அதனால நம்ம மூணு காரியங்களை பார்த்தோம் யோசேப்புடைய வாழ்க்கையில. முதலாவது அவனுக்கு இருந்த வீக்கான ஏரியாஸ பாக்குறோம். சாத்தா எப்படி அவனை திருப்பி திருப்பி சோதிச்சு கடைசி நேரத்துல திடீர்னு அட்டாக் பண்ற மாதிரி பார்த்தோம். அப்படித்தான் நமக்கும் வரும். அதுல இருந்து நம்ம பாதுகாக்கணும்னா முதலாவது மைண்ட பாத்துக்கோங்க. அது இடமே இல்லை. நான் பியூரா வாழணும், கடவுள் எனக்கு அருமையான புருஷனை கொடுப்பாரு, கல்யாணத்துக்குள்ள இன்பமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாருன்ற ஒரு உறுதி கடவுள் எனக்கு கொடுப்பாரு, என்னை உயர்த்துவாரு, எவ்வளவோ உயர்த்துவாரு, என்ன நான் காத்துக்குவேன்ற ஒரு உறுதி மைண்ட்ல காத்துக்குவேன். அப்படி காத்துக்கிட்ட உடனே எவ்வளவு காரியங்களை நான் சொன்னேன், இதெல்லாம் நீங்க பாதுகாக்க, நீங்க தான் இந்த டேப்பை நீங்க திருப்பி கேட்கலாம். இதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமானது. வெறும் என் வாழ்க்கையில கத்துக்கிட்டது மாத்திரம் இல்லை, எவ்வளவோ படிச்சு நான் கத்துக்கிட்ட காரியங்கள். இதுல நம்ம மைண்டை ரொம்ப பாத்துக்கணும். இதுல இல்லைன்னா நம்ம இருக்க முடியாதுங்க. எப்படிங்க, நானும் ஒரு ஆம்பளை தானே, நானும் ஒரு மனுஷன் தானே, இந்த மாதிரி ஏரியால தானே வாழ்றேன், டிவி எல்லாம் இருக்கு இல்லையா, நானும் பாக்கு, எப்படி பாதுகாத்துக்கிட்டு என்ன காத்துக்கிட்டு வர முடியும்னா, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுனாலதான். கடவுள் 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 கடவுள்னு பார்த்து என்ன மைண்டை பாத்துக்கிறதுனாலதான். சரி, இது முடியும், யோசேப்புனால முடிஞ்சிருக்குன்னு நம்ம பாக்குறோம். அதுதான் நமக்கும் விரும்புறாரு கடவுள், நம்மளெல்லாம் உயர்த்துவாரு. உங்க வாழ்க்கையெல்லாம் கடவுள் அப்படி ஆசீர்வதிக்கணும்னு கடவுள்கிட்ட ஜபம் செய்வோம்.